இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய
நமோ.
இப்போது நான் என்னுடைய இன்றைய சத்சங்கத்தை இன்று வந்த 2-3 கேள்விகளுக்கு பதில் காணும் மூலமாக பாபாஜியின் அருளுடன் கொண்டு செல்வோம் என்று முனைகின்றேன். வந்த கேள்விகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கேள்விகளாக இருக்கலாம் இறுதியில், ஆனால் கேள்வி மூலமாக நாங்கள் இந்த சத்சங்கத்துக்குள் நுழைவோம். ஒரு அன்பருடைய கேள்வி திரும்பவும் வேறொரு கோணத்தில் வந்திருக்கின்றது. அவர் பயிற்சி செய்து கொண்டு எல்லா சாதகர்களும் போகின்றார்கள் என்பது உண்மை, ஆனால் எவ்வளவு தூரம் செய்கின்றார்கள் ஒவ்வொருவரும் என்பது அவர்களுடைய சாதனை பயிற்சி நேரங்களை பொறுத்தது. அவருடைய கேள்வி, நான் பயிற்சி செய்கின்றேன் சொன்ன முறைப்படி அதில் தனக்கு பல நன்மைகளும் பல விதமான உணர்வு நிலைகளுக்கும் போய்கொண்டுதான் இருக்கின்றேன், ஆனால் இன்னும் என்னுடைய மனதின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றதையா, நான் சரியான நிலையில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று யோசித்தாலும் பழைய நினைவுகளால் என்னுடைய வாழ்க்கை வந்து தடங்கள் படுகின்றது, அதை என்னென்று முற்றாக என்னால் அளிக்க முடியும் அல்லது அதிலிருந்து எப்படி விடுபட முடியும், இன்னும் சில தரவுகள் அல்லது இன்னும் சில விடயங்களை சொல்வீர்களாக இருந்தால் தன்னுடைய பயிற்சிக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும் என்று கேட்கின்றார். இது எல்லோருக்கும் இருக்கும் நிலைதான். சிலர் அதை வெளிப்படையாக கேட்கின்றார்கள், சிலர் அதை தாங்களாகவே அதை செய்து கொண்டு போவோம் என்றும் முனைகின்றார்கள். ரெண்டும் நல்ல முயற்சி. ஆனால் இங்கு என்னத்தை நாங்கள் யோசிக்க வேண்டுமென்றால், கிரியா யோகத்தில் பாபாஜி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் குருமார்கள் மூலம், நாங்கள் எங்களுடைய சித்தத்தை துப்புரவு செய்ய வேண்டும், அதுதான் அடிப்படை. இந்த விடயங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எங்களுடைய சித்தம். ஆகவே நாங்கள் இன்று அடிப்படை சில கருத்தை நாங்கள் சிந்திப்போம் இந்த அன்பருக்காக, அது எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் என்பது தெரிகின்றது. இந்த சித்தத்தை துப்புரவு செய்வது என்பது ஒவ்வொருவருடைய சித்தத்திலும் எவ்வளவு பதிவுகள் இந்த பிறப்பு வரைக்கும் அதில் அமைந்திருக்கின்றது என்பதுதான் மிகவும் முக்கியமான செய்தி. அது இந்த பிறப்பில் மாத்திரம் அல்ல, பழைய பிறப்புகளிலும் இந்த ஆன்மா எடுத்த பிறப்புகளில் எவ்வளவு தகவல்கள் அந்த சித்தத்தில் இருக்கு என்பதை பொறுத்ததுதான் அந்த துப்புரவு எவ்வளவு துரிதமாக நடக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்கலாம், ஓ செயல்முறைப்படுத்தலாம். ஆகவே இந்த பிறப்பை மாத்திரம் வைத்து மற்றைய சாதகர்களுடைய சத்சங்க விடயங்களை அவர்கள் சொல்லும் தரவுகளை வைத்து நீங்கள் உங்களை எடை போடக்கூடாது. ஒவ்வொரு ஆன்மாக்களும் தனிப்பட்டவை. ஒரு குடும்பத்தில் கூட நீங்கள் ஆன்மாக்கள் எல்லாம் சமன் என்று கூட பார்த்துவிட முடியாது. குடும்ப இணைப்பில் ஆன்மாவை பரம்பொருள் இணைக்கின்றார். அவர்கள் அவர்களுடைய வினைக்கேற்றபடி அந்த குடும்பத்தில் இருந்து அதை அனுபவிப்பதற்கு. ஒவ்வொருவராலும் மற்றவர்களுக்கு வரும் இன்பங்கள் துன்பங்கள் அவரவர்களுடைய வினைப்படியே செயல்படுத்த பண்ணுகின்றார் பரம்பொருள். ஆகவே இதில் நாங்கள் அடிப்படையை யோசித்து பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய ஆன்ம விருத்தி மற்ற ஆன்மாக்களுடைய விருத்தியுடன் நீங்கள் ஒத்துப்பார்க்கவே முடியாது என்பதை முதலில் மனதில் இருந்து வழியால் எடுத்து விடுங்கள். நீங்கள்தான் உங்களுடைய ஆன்மாவை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் அந்த ஆன்மா தனியாக இல்லை என்றதையும் மறந்து விடாதீர்கள். அனாதி காலமாக அனாதி பொருட்களான பதி, பசு, பாசம் இதில் பசு என்பது எங்களுடைய ஆன்மா பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் இருக்கின்ற என்பதை சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. அதை இன்னொரு விதமாக சொல்லுவோமாக இருந்தால், ஒளிக்கும் இருட்டுக்கும் இடையில் ஆன்மா இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒளியை நோக்கி செல்லலாம், இருட்டை நோக்கி செல்லலாம். ஏனென்றால் நடுவில் இருப்பதால் உங்களுடைய இச்சையை பொறுத்தது நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் செல்கின்றீர்கள் என்பது. ஆகவே ரெண்டுக்கும் நீங்கள் முழுதாக ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு வரும் வரைக்கும், அதாவது ஆணவ மலப்பிடியிலிருந்து வழியால் முழுமையாக வரும் வரைக்கும் இரண்டு பக்கத்திற்கும் போவதற்கு சந்தர்ப்பம் ஒன்று. இது சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக அடிப்படையாக விளக்கப்படுகின்றது. அதை முதல் சித்தத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது ஆக உங்களுடைய நிகழ்காலத்திற்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்திற்கு மாத்திரமல்ல, இது இறந்த காலத்திற்கும் பொருந்துகின்றது. ஏனென்றால் இறந்த காலத்தில் நாங்கள் இந்த வினைப்பயனின்படி பல வினைகளை செய்து பல வினைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை இறைவன் நிர்வகிக்கின்றார் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கை. அந்த வினைப்படிதான் இந்த உடல் உறையில் எங்களுடைய ஆன்மா கடவுளால் தரப்பட்ட வினைகளை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இந்த உடலில் இருக்கின்றோம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஆகவே தான் சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவம் என்ன சொல்கின்றது என்றால், நடந்தவை நடந்தவை தான். இறைவனிடம் இருக்கும் எங்களுடைய வினை வைப்புக்கள் மாறப்போவதில்லை. ஆனால் அந்த வைப்புக்களை நிர்வகிப்பது இறைவன் என்பதை மறந்து விடாதீர்கள். இறைவன் தான் அந்த வைப்புக்களில் இருந்து உங்களுக்கு எல்லா வினைகளையும் இந்த உடலில் இருக்கும் போது இந்த ஆன்மா அனுபவிப்பதற்காக தனு கரண புவன போகங்களால் இந்த உடலையும் உங்களுக்கு தந்து, உலகத்தையும் தந்து, உலகில் இருக்கும் பொருட்களையும் தந்து, முக்கியமாக இந்த உடலுக்கு கருவிகளையும் பூட்டிவிட்டிருக்கின்றார். ஆகவே அறைகருவி, செயல்கருவி, தன்மாத்திரைகள் என்ற இந்த மாயா கருவிகள் இந்த உடலில் பூட்டப்பட்டிருக்கின்றன. இதை இன்னொரு விதமாக சொல்வோமாக இருந்தால், சுருக்கமாக அறிவும் மனமும் உங்களுடன் செயல்படுகின்றது. இந்த அறிவும் மனமும் என்பது இரண்டு பக்கமும் செல்லும். அறிவு கூடிக்கொண்டு போகும் போது மன விடயங்கள் குறையும், மனம் கூடிக்கொண்டு போகும்போது அறிவு விடயங்கள் குறையும். ஆகவே இரண்டையும் சமநிலைப்படுத்தி நாங்கள் வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். அப்போதுதான் நாங்கள் சமநிலையில் வாழலாம். இறுதியில் எங்களுடைய கிரியா யோகா பயிற்சியின் மூலமாக, சாதனை மூலமாக, சிறிது சிறிதாக மனதிலிருந்து வென்று, அதை நான் உதாரணமாக சொல்வதென்றால், சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு முக்கியமாக மனதில் பதித்து விடுகின்றேன் என்று, வளர்ப்புரை நேரம் சந்திரன் வளர்வதைப் போல என்று சொல்லுவார். அமாவாசையிலிருந்து பருவத்தை நோக்கி சந்திரன் போகும்போது முதலாவது புறை, இரண்டாவது புறை, மூன்றாவது புறை, நாலாவது புறை என்று சொல்லி முழுமையான பௌர்ணமி நிலா வரைக்கும் அந்த சந்திரன் வளர்கின்றது. அப்போது என்ன நடக்கின்றது? ஒரு இருளிலிருந்து ஒளியை நோக்கி போகின்றது. போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த நிலா வளர்கின்றது. எவ்வளவு பொறுமையாக வளர்கின்றது! ஒரு கீராக இருக்கின்றது, ஒரு கோடாக இருக்கின்றது, கொஞ்சம் மொத்தமான கோடாக இருக்கின்றது, கால் வட்டமாக வருகின்றது, அரை வட்டமாக வருகின்றது, முக்கால் வட்டமாக வருகின்றது, முழுமையாக இருக்கின்றது. அதற்கே அந்த சந்திரனுக்கு, இயற்கையில் இருக்கும் சந்திரனுக்கு 14 நாட்கள் எடுக்கின்றன. ஆகவே நாங்கள் 14 பிறப்புகள் எடுத்தாலும் எங்களுடைய இருளிலிருந்து முழுமையாக வரலாம் என்று சொல்ல முடியாது. அது எல்லாம் எங்களுடைய முன்வினைகள் நாங்கள் சேர்த்ததும், இனி நிகழ்காலத்தில் வினைகள் எடுக்காமல் வினைகளை தவிர்த்து வினைகள் இல்லாமல் வாழ பழகுவதன் மூலமாகத்தான் அந்த காலம் நியதி என்னவென்று நாங்கள் எங்களாலேயே ஊகிக்க முடியும். ஆகவே நாங்கள் செயல்முறையைத்தான் இங்கு பார்க்க வேண்டுமே தவிர, அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம் என்று சிந்தித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒருவிதமான வெற்றியும் கிடைக்கப் போவதில்லை. ஆகவே முதல் நிகழ்காலத்தில் நாங்கள் இப்படியான வினைகளை எடுக்காமல் வாழ பழக வேண்டும். அது எங்களால் செய்ய முடிந்ததொன்று. எதிர்காலத்தில் பழைய இறந்த காலத்தில் எடுத்ததெல்லாம் நாங்கள் ஒன்றுமே செய்துவிட முடியாது. ஒவ்வொரு உடல் உறைக்குள்ளும் சென்று நாங்கள் அதை அனுபவித்து முடிக்கத்தான் வேண்டும். ஆனால் நாங்கள் நிகழ்காலத்தில் வெற்றி பெற்று விடுவோமாக இருந்தால் சிறிது சிறிதாக இந்த பிறப்பிலேயோ எந்த பிறப்பிலேயோ நாங்கள் வெற்றி பெற்று விடுவோமாக இருந்தால் எங்களுடைய வைப்பு கணக்கை இறைவன் எரித்து விடுவார் என்று சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது. எவ்வளவு ஒரு உன்னதமான விடயம். அதை நாங்கள் எடுக்க வேண்டும், அதை நாங்கள் பாவிக்க வேண்டும். அந்த இறைவனின் நற்கருணையை நாங்கள் எடுக்க வேண்டும். அந்த பெரும்பொருளின் செய்கையை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வழியால்தான் இந்த அன்பரின் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தீர்க்கலாமே தவிர, பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், முழுமையாக இந்த மனதை விட்டு வெளியால் வர முடியவில்லை, வருகின்றேன், இல்லை என்பது இல்லை ஐயா, ஆனால் திரும்பவும் சகதிக்குள் செல்கின்றேன். அதற்குரிய காரணம் என்னவென்றால், அடிப்படை காரணம் உங்களுடைய சித்த பதிவுகள். ஆகவேதான் பாபாஜி சொல்கின்றார் தன்னுடைய பயிற்சி முறைகளில், சித்த பதிவுகளை நீங்கள் மாற்ற வேண்டும். அதை இரண்டு விதமாக மாற்றலாம் என்று சொல்கின்றார். அவருடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் கிரியா பாபாஜி நமோம் என்ற மந்திரத்தை உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரும்போது ஜபியுங்கள். அந்த ஜபம் மூலம் அந்த தவறான எண்ணங்களை நீங்கள் அழித்துவிட முடியாது. ஆனால் சிறிது காலம் அப்படியே நீங்கள் செய்து கொண்டு போகும்போது தான் தெரியும், அது நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்விலேயே எடுக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த தவறான எண்ணங்கள் சிறிது சிறிதாக அழிந்துவிடும். பயிற்சி செய்து பாருங்கள். அது ஒரு விதம். இரண்டாவது விதம், தவறான எண்ணங்கள் வரும்போது நல்ல எண்ணங்களை சிந்தியுங்கள். அதை பற்றி தவறான எண்ணத்தில் மனதை ஓட விடாமல் நல்ல எண்ணங்களை சிந்தியுங்கள். அது இரண்டாவது வகையாக பாபாஜியின் தெய்வீக குரலில் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு முறையும் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாங்கள் பின்பற்றக்கூடிய முறை என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. செய்யக்கூடிய விடயம். ஆனால் நாங்கள் தமோ குணம் ரஜோ குணங்களில் இருக்கும் போது அவற்றை செய்வது கடினம். ஏனென்றால் தமோ குணத்தில் இருக்கும் போது நாங்கள் எங்களுடைய இயக்கம் மெதுவாகவும் உலகியலை முழுக்க முழுக்க சார்ந்ததாகவும் இருக்கின்றது. ரஜோ குணத்தில் இருக்கும் போது ஆணவத்தன்மையில் இருக்கின்றது. நாங்கள் செயலில் இருக்கின்றோம், ஓடித் திரிகின்றோம், அப்பவும் செயல்படுத்துவது கொஞ்சம் கடினம். ஆகவே சாத்வீக குணத்தில் இருக்கும் போதுதான் நாங்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதனால்தான் அதிகாலை பயிற்சி மிகவும் உன்னதம் என்று சொல்கின்றோம். அதிகாலையில் கூட உங்களுடைய சித்தத்தை துப்புரவு செய்து கொண்டு வரே சித்தத்தில் இருக்கும் பல விடயங்கள் இல்லாமல் போய்விடும். அதிகாலையில் கூட உங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வரும், தேவையற்ற எண்ணங்கள் வரும். அந்த நிலையில் இந்த மந்திர ஜபம் மூலமாகவும் நல்லவற்றை சிந்திப்பதன் மூலமாகவும் உங்களுடைய சித்தத்தை நீங்கள் துப்புரவு செய்யலாம். இன்னும் சைவ சித்தாந்தத்துக்குள் சென்று நாங்கள் இந்த அடிப்படை கருத்தை பார்ப்போமாக இருந்தால், இவையெல்லாம் அங்கிருந்து வருகின்றது. அடிப்படையே பார்த்து பார்ப்போம். இவையெல்லாம் அங்கிருந்து வருகின்றது என்றால், எங்களுடைய உடலில் கடவுள் எங்களுக்கு பொருத்தி அனுப்பியிருக்கின்ற கருவிகள் மூலமாக வருகின்றது. சுகமாக சொல்லலாம், கருவிகளை அடக்கிவிட்டால் இவற்றையெல்லாம் நிற்பாட்டி விடலாம் என்று. அந்த தரவு உண்மைதான். கருவிகளை எங்களுடைய அடக்கத்திற்குள் கொண்டு வந்து விட்டோம் என்றால், அதை வென்று விட்டோம் என்றால், பொறிகளை வென்று விட்டோம் என்றால் அது நடக்கும். ஆனால் அது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் பொறிகளை வெல்லுவது ஏன் இலகுவான காரியம் இல்லை என்றால், அந்த பொறிகளை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய வினைப்பயன்களை அனுபவிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் பொறிகளில் இருந்து வெல்ல வேண்டுமென்றால், எங்களுடைய வினைப்பயன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வெல்ல வேண்டும். இந்த உடலில் தரப்பட்ட வினைப்பயன்களை. அது மாத்திரமல்ல, இந்த பொறிகள் இருந்தால்தான் அந்த வினைகளை நாங்கள் அனுபவிக்கலாம். அதுதான் இறைவனின் இயக்கம். ஆகவேதான் இன்னொரு அன்பர் கேட்ட கேள்வியை இதனுடன் தொடர்ந்து தொடர்ச்சியாக கொண்டு போகின்றேன். ஏன் ஐயா நாங்கள் மௌனம் இருக்க வேண்டும் என்று கேட்டார். மௌனம் இருப்பது ஏன்? எங்களுடைய சொல்தான் பொருளாகின்றது, பொருள்தான் செயலாகின்றது என்று சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது. எங்களுடைய சொல்கள் சொற்கள் தான் பொருளாகின்றது, பொருள்தான் செயலாகின்றது, அந்த செயல்தான் எங்களை வினைக்குள் நிகழ்காலத்தில் தள்ளுகின்றது. ஆகவே நாங்கள் சொற்களை கவனிக்க வேண்டும். பேசுவது சொல் என்றது பேசுவது. ஆகவேதான் மௌனம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சத்குருக்கிரியா பாபாஜி அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது மௌனமாக இருங்கள் என்று சொல்கின்றார். அதுவும் இலகுவான காரியம் அல்ல என்று அன்பர்களுக்கு தெரியும். இருப்பினும் நாங்கள் வளர்குறை சந்திரன் போல் பூரண நிலவை அடைய வேண்டுமென்றால், பாபாஜியின் பூரண நிலவுக்கு செல்ல வேண்டுமென்றால், அதற்கு மேலாக பரம்பொருளின் திருவடியை அடைய வேண்டுமென்றால், நாங்கள் சிறிது சிறிதாகத்தான் வளர வேண்டும். நாங்கள் சிறிய கோடாக இருந்து ஒன்று பூரண சந்திரனை இன்னும் அடையவில்லையே என்று ஏங்கி ஒருவிதமான பிரயோசனமும் இல்லை. ஏணி இருக்கின்றது. ஏணியில் கடைசி படியில் நிற்கின்றோம். ஒவ்வொரு படியாக ஏற வேண்டும். கீழிருந்து மேலே போவதென்றால் நீங்கள் இந்த மனித பிறப்பில் போக முடியாது. ஆனால் நீங்கள் தவளையா இருந்தால் சில நேரம் போகலாம். ஏன் தவளை என்றால் தாவும். இதொரு சும்மா ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன். ஆனால் நாங்கள் தவளையாக இருந்து எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைய முடியாது. அது ஒரு உபமானத்திற்கு பார்க்கலாம். அது நித்திய செய்தி அல்ல. ஆகவே நாங்கள் படிப்படியாகத்தான் போக வேண்டும். அதனால் தான் ஆன்மாக்களின் குணம், ஆன்மா இறைவன் அறிவித்தால்தான் நாங்கள் அறிவோம், படிப்படியாகத்தான் அறிவோம். அந்த பரம்பொருள் தான் எங்களை ஆட்கொள்ளுகின்றது, எங்களை செயல் நடத்துகின்றது. சிறிது சிறிதாகத்தான் அறிவோம், விட்டு விட்டுத்தான் அறிவோம், நினைப்போம் மறப்போம் என்று இன்னும் சில விடயங்கள் ஆன்மாக்குரிய இயல்புகளாக இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம். வேணுமென்றே அல்ல, எங்களுடைய இந்த உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அவற்றையெல்லாம் சிந்திப்பதில்லை. ஆகவே சைவ சித்தாந்தத்தில் பரம்பொருள் தான் எல்லாம். இந்த ஆன்மா என்று நாங்கள் தனித்துவமாக நான் எனது என்ற நிலையில்தான் வாழ்கின்றோம். அப்படித்தான் வாழ வேண்டும். அதுதான் நியதி காலம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய வினைகளை முடிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த நிலையிலிருந்து ஒரே நாளில் மாறிவிட முடியாது. எத்தனை பிறப்புகள் எடுக்கும் என்றும் சொல்ல முடியாது. அது அந்த பரம்பொருளுக்குத்தான் தெரியும். ஆனால் எங்களுடைய கிரியா சாதகர்கள் எல்லோரும் பாபாஜியின் குழந்தைகளாக சத்குருவின் அரவணைப்பில் இருக்கின்றீர்கள். அது சாதாரண மக்களை விட ஒரு உயர்ந்த நிலை என்பதை மறந்து விடாதீர்கள். அதை பலமுறை பார்த்திருக்கின்றோம். மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். நீங்கள் எல்லோரும் அவருடைய அரவணைப்பில் இருப்பதால் அவர் உங்களை உங்களுடன் பயணிக்கின்றார். பரம்பொருள் ஆன்மாவுடன் பயணிப்பது போல. ஆகவே உங்களை பொறுத்தவரையில் கிரியா சாதகர்களே, உங்களுடன் ரெண்டு பேர் பயணிக்கின்றார்கள். நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த பிறப்பில். ஒன்று சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் பயணிக்கின்றார்கள். யோக முறையில் உங்களை ஊக்குவிப்பதற்கும் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதற்கும் அவர் பயணிக்கின்றார். இயற்கை அண்டம் பிண்டம் முறையில் பரம்பொருள் பயணிக்கின்றார். அவர் எல்லா ஆன்மாக்களுடையமே பயணிக்கின்றார். கிரியா சாதகர்களுக்கு சத்குரு பாபாஜியின் பயணமும் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், இருவர் உங்களுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வெல்லுவது சுலபமா, அல்லது சாதாரண உலகியலில் இருக்கும் மக்கள் பரம்பொருளின் அரவணைப்பில் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இந்த இலக்கை அடைவது சுலபமா என்று சிறிது சிந்தியுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும், இந்த பிறப்பில் இவ்வளவு நாளும் நாங்கள் எங்களுடைய நேரத்தை வீணடித்திருந்தாலும் யோகத்தை தெரிந்து கொண்டும் அந்த வட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டும் அதை கணக்கெடுக்காது சாதாரண உலகியல் மக்கள் போலவே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இந்த பாபாஜியின் தொடர்ச்சல் உங்களுக்கு நின்று போகும் என்று சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அந்த தொடர்பு உங்களுக்கு வந்து விட்டது, உங்களுடைய ஆன்ம சுழற்சியில் அது கிடைத்து விட்டது. ஆனால் நீங்கள் அதை உபயோகிக்கின்றீர்களா இல்லையா என்பதுதான் இங்கு பெரிய கேள்விக்குறி. முழுமையாக உபயோகிக்க முடியாவிட்டாலும் பகுதியாக உபயோகியுங்கள், விட்டு விடாதீர்கள் அன்பர்களே. ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழும் நேரங்கள் மீண்டும் வரப்போவதில்லை. ஆனால் புதிய நேரங்கள் வரும், அதில் ஒருவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இருக்கும் நேரங்களில் சிறிய நேரத்தையாவது கிரியா சாதகர்கள் உங்களுடைய சாதனைக்கு பயன்படுத்துங்கள். மேலும் மேலும் வளர்ப்புரை சந்திரன் மாதிரி வளருங்கள். உங்கள் சாதனையில் வெற்றி பெறுங்கள். சிறிது சிறிதாக வெற்றி பெறுங்கள். உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்லுங்கள். அதற்கு எல்லாம் வல்ல பாபாஜியும் பரம்பொருளும் எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜியுடன் விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தின் கேட்ட கேள்விகள் மூலம் பல பல சிறு கேள்விகளுக்கு சிறந்த விளக்கங்கள் தரப்பட்டமை இன்றைய சத்சங்கத்தின் சிறப்பு அம்சம் என்றே கூறலாம். அதாவது நண்பர், பயிற்சியின் மூலம் மனதினை எப்படி மனத்தின் வேகத்தை எப்படி கட்டுப்படுத்துவதற்கென்ற கேள்விக்கு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதாவது கிரியா யோகத்தில் பாபாஜி தெளிவாக கூறியதாவது சித்தத்தை தூய்மைப்படுத்துதல் அல்லது சுத்திகரித்தல் என்பது. அது மாத்திரமல்ல, சைவ சித்தாந்தத்தின் கருத்து வினைப்பயன் மூலம் தான் இது நடைபெறுகின்றது என்பதை தெளிவாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய முறையில் விளக்கப்பட்டது சிறப்பாக இருந்தது. அடுத்து சித்த படிவுகளை மாற்ற வேண்டும் என்ற முக்கிய கருத்துக்களையும், அந்த சித்த படிவுகளை மாற்றுவதற்கு பஞ்சாட்ச மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்றும், தவறான எண்ணங்கள் வரும்போது நாம் நல்ல எண்ணங்களை நினைப்பது என்பது பற்றியும் சிறப்பாக சொல்லப்பட்டது சிறந்த விளக்கமாக இருந்தது. அடுத்து ஏன் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் சிறப்பான பதில் கிடைக்கப்பட்டது. அது கூட பேச்சை கவனித்தல், செயல்களை கவனித்தல், எண்ணங்களை கவனித்தல் என்று கூறியது மாத்திரமல்ல, இந்த மூன்றிலிருந்து தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கின்றது என்னவென்றால், பேச்சை நிறுத்து, மூச்சை கவனி, அப்பொழுது மௌனத்தை இருப்பவருடைய பலனை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக பரம்பொருள் பயணிக்கின்றார் என்பதை உணர்வது பற்றி தெளிவாக விளக்கப்பட்டது. இன்றைய சத்சங்கம் உம்முடைய கருத்துக்களை கொண்டு மிகவும் சிறப்பாக இருந்தது. பாபாஜிக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, உங்களுடைய சத்சங்க சுருக்கத்திற்கு மக்களுக்கு மேலும் அது உதவியாக இருக்கின்றது. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, இன்று உங்களுடைய கருத்துக்களை சாதகர்களுக்கு கொடுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு அருமையான நிறைய புதிய பதில கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான பதில். சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயத்தையும் இந்த கிரியா யோக சாதகர்கள் சாதனா பண்ணக்குள்ள எவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்குது என்ற ஒரு விஷயத்தையும் நல்லா விரிவா அழகாக உமானமா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதுல ஒரு முக்கியமான கருத்து மட்டும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். இந்த சித்தத்தை சிவன்பால் வைத்தல் சொல்லுவாங்க. எல்லாருமே சித்தத்தை சிவன்பால் தான் வச்சு ஆகணும், ஆனா வைக்கிறது இல்லை. என்ன காரணம், அந்த வினை வந்து விடாது. இப்ப நமக்கு பாபாஜின்னு ஒருத்தர் வந்து அதை உருவாக்கி நம்மளை கூப்பிட்டு போயிருக்காரு. நமக்கு மூல மந்திரமா ஓம் கிரியா பாபாஜி நம்மன்னு சொல்றோம். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு மந்திரம் இருக்கும், அதை சொல்லுவாங்க. அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா மூலப்பொருள் ஒண்ணுதான், சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கும் அடியாருக்கும் அடியே என்ற அந்த நாயன்மார்கள் குறிப்பு சொல்லிருக்காங்க. அந்த வகையில நம்ம எவ்வளோ சாதனை பண்ணாலும் சித்த தூய்மை அடையவில்லைன்னா உங்களுடைய சாதனா சரியான பலனை நமக்கு அளிப்பது கிடையாது. எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகள் செய்திருந்தாலும் அது வேஸ்ட் என்ற ஒரு விஷயத்த நான் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி தீவிரமாக எனக்கு பாபாஜி தெளிவுபடுத்தினார். சித்த ரொம்ப 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 முக்கியமானது. அந்த சித்தத்தை ஒருநிலைப்படுத்த விடாது. அது ஏன்னா வினைப்பயனுடைய இயக்கத்துக்குள்ள அது இருக்கிறதுனால விடாது. அதுக்கு ஓயாத குருநாதருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்மளுடைய இந்த மாதிரி சத்சங்கங்கள் கேட்கக்குள்ள அதனுடைய நல்ல கருத்துக்களை அதுல போட்டு போட்டு பழைய குப்பைய வெளியே தள்ளி புது விஷயத்த உள்ள தள்ளக்குள்ள சித்தம் ஓரளவுக்கு தெளிவுபடும் சொல்லி சைவ சித்தாந்தத்துல தான் இந்த மாலை வகுப்புல எனக்கு தெளிவா சொன்னாங்க. இதுல நான் நிறைய அந்த விஷயத்துல ரொம்ப ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சித்தம் சரியில்லாம நான் பாட்டுல உட்காந்து இன்னைக்கு சாதனா பண்ணி ஆகணும்னு உட்காந்து 4 தடவை இழுத்து விட்டுட்டு அடுத்தது வேலை. அதே மாதிரி சாயந்தரம் ஏதாவது சித்தத்துல அதை இது குப்பில போட்டுட்டு சாயந்தரம் ஒரு 16 தடவை இழுத்து விட்டுட்டு அப்புறம் வேலை. அது என்னன்னா அது ஒரு வேலையாயிடுது. சாதனா ஒரு வேலையாயிடுது. அது ஒரு பிராக்டிக்கல், அதாவது அன்னன்னைக்கு செய்யற வேலையில அது ஒன்னா ஆயிடுது. ஆனா நம்ம செய்யற பயிற்சியை உணர்ந்து சித்தத்தை தூய்மைப்படுத்தி செயலை தூய்மைப்படுத்தி செய்யக்குள்ள அதனுடைய பலன் வேகமாக இருக்குதுன்னு சொல்லி அடியார் பெருமக்கள்கள் ரொம்ப விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் மாணிக்க வாசகர் வந்து கண்ணப்பர் கோப்பு அன்பு இல்லையேன்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு அன்பு இல்லைன்னு கிடையாது, அது ஒரு அன்பு. அது எப்படியாப்பட்ட அன்பா இருந்திருக்குன்றத உமானம் பண்ணி காட்டுறாரு. அப்ப நாம நம்ம கீழ் மட்டத்துல இருக்கனால நம்ம எடுத்துக்கணும். அப்ப சித்தர்கள் சொன்ன விஷயத்த நம்ம செஞ்சாலும் நாம எந்த அளவுக்கு செய்யறோம் உணர்றோன்றத நம்ம வந்து நம்மளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். அந்த வகையில ஆனா நம்மள குருநாதர் வந்து கரெக்ட் பண்ணுவார். இருந்தாலும் நம்மள கரெக்ட் பண்றோமா என்றத அவர் பார்ப்பார். அந்த வகையில பயிற்சியாளர்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு நன்மையா இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அற்புதம். அதை இன்னும் மெருகுபடுத்தி இருக்கின்றீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நான் சொன்னது இன்று சத்சங்கத்தில் நான் பேசியதை நீங்கள் இன்னும் அதை நன்றாக மெருகுபடுத்தி மக்களின் சிந்தையில் பதிக்கும் முறையில் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள். எல்லாம் பெரம்பொருள், எல்லாம் சத்குரு பாபாஜியின் செயல்முறை பயிற்சி என்று சொல்லி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது